ஆவியான தேவனே, எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனே, வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்துங்கப்பா. சுத்த இருதயத்தோடு உண்மை தொழுது கொள்ளுற பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற கிருபை எங்களுக்கு தாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே நீ நல்லவரப்பா. உண்மை தேடுகிற யாவருக்கும் நீ நல்லவராகவே இருக்கிறதப்பா. உபக்கு ஸ்தோத்திரம், உபக்கு ஸ்தோத்திரம், உபக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பரே, நன்றி ஆவனவரே, உபக்கு நன்றி. ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் அஸ். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்கள். தெய்வம் நீரே எங்கள் ஆண்டவர், கிறிஸ்துவே நீரே எங்கள் ரட்சகர். எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்து. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். பிதாவே, Thank you, Holy Spirit. நல்ல ஒரு பாடல் மறதல தேட்டல் இருந்து பாடிட்டே இருக்கு. கூட சேர்ந்து பாடோடு போலத்தோடு பாட்டு பிசாசுக்கு வேட்டு. இசை தேவனுக்குரியது, அத பிசாசு அதை கரப்படுத்திட்ட. இடைந்த தேசங்களில் பாத்திகள் இருந்தால் இந்த இசைக்கு பின்னால்தான் இளம் சமுதாயமே நிற்கும். அவ வீடு பேர் வேடையில நாலு பேர் டொம் டொம் அடிச்சு தொங்கி தொங்கி பாட்டு பாட்ட முழு வாலிபர் சமுதாயம் கலந்தல். இசை ஜனங்களை கவருது பார். தேவன் அதை உண்டாக்கி வைத்தார். ஆனால் பிசாசோ அதை கரைப்படுத்திதான் அல்லது களவெடுத்தான். அதாவோ தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து தேவ சமூகத்தை தாடி வந்து அவரை பாடி துதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவம். இவ்விதமான பெரிய சீரப்பெற்ற வேறு பெரிய ஜாதியில் இவ்விதமான சீரப்பெற்ற வேறு பெரிய ஜாதியில் ஆகவே நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள், ஜீவன் உள்ள தேவனை தொழுது கொள்ளுற பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள். வெளியில் இருக்கிறவர்களிடத்தில் ஒருவேளை நல்ல குரல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் பாடும் பொழுது இல்லாத அசுத்தாவை எல்லாம் கூடி வருது. நம்மிடத்தில் குரல் நல்ல குரல் இல்லாட்டால் நாம் அவரை பாடும்போது இருக்கிற அசுத்தாவியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம பறந்து போகுதுவா. ஒருவேளை அவங்களோட குரல்ல இனிமை இருக்கலாம், பட் நம்முடைய குரலில் வலிமை இருக்கிறவா. அது பிசாசு திறத்துகிற வல்லமை. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்ட நல்ல ஒரு பாட்டு வரப்பார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வறுக்காதவர் இயேசு. என் மனசுல அவருடைய காரியம் வந்து சபையில ஒரு சிலருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, தங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையால குறுகி போற ஒரு சில தேவோட பிள்ளைகள் சபையில் இருக்கிறது போல ஏதாவது நான் உணரும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்ல வரும்போது என்ன பண்றார், நீங்க எப்படிப்பட்ட எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை தள்ள மாட்டார், அவர் உங்களை மறக்கவும் மாட்டார். மனுஷன் தான் அந்தஸ்து தகுதி தராதரம் அவர்களை பார்த்து மதிப்பான், ஏற்றுக்கொள்வான், அக்செப்ட் பண்ணுவான், அங்கீகரிப்பான். ஆனால் தேவாதி தேவனோ எந்த ஒரு காரியத்தில் தகுதியை பார்த்து நம்மளை அக்செப்ட் பண்ணவர் இல்லை. நாம் இருந்த வண்ணமாக ஆண்டவரிடத்தில் போனோம், அப்படியே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். பிள்ளைங்களவர் ஆமே சொல்லு. எந்த நிலையில நான் இருந்தாலும் நம்மை தள்ளாத ஒரு தேவன் அவர். ஆறாது நம்ம நல்லா இருந்தா மனுஷன் நம்மளை தேடி வருவார்கள். நாம கெட்டு போயிட்டா எல்லாரும் போயிடுவார். தம்பி தங்கச்சி நீ நல்லா இருக்கும் வரைக்கும் உனக்கு சொந்த பந்த தேடி வரும். உறவு உற்றார் பாசம் தேசம் எல்லாம் கொட்டோ கொண்டோடு கொட்டும். ஆனா நீ கெட்டு போயிட்டா எல்லாமே போய் ஆரா. நாம எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாத ஒரு தேவன் நம்ம ஆண்டவர் இயேசு. ஆகவே நாங்கள் சொல்ற கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் யாராவது உங்களை குறித்த ஏதாவது ஒரு காரியத்தின் அடிப்படையில மனசுல தாழ்வு மனப்பான்மை இருந்தார் தள்ளிவிடு. கத்த சொல்லுற கேட்க காதுள்ளவர் கேட்கணும். ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வெளியில் இருக்கிறவங்க வசதி உள்ளவனாக இருக்கலாம், வாய்ப்புள்ளவர், படித்தவர், பட்டம் பெற்றவர், திடகாத்திரமாக இருக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் அவங்களுக்குள்ள இல்லை. உனக்குள்ள ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். நான் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள் மட்டுமல்ல வெளியேறப்பட்ட விளங்கின ஒரு ஆமே சொல்லும், உச்சம் ஒரு அல்லையா சொல்லும். அவன் எந்த தாழ்வு மனப்பான்மைக்கும் இடம் கொடுக்காது. இவர் சோ பிரசியஸ். தேவ பார்வை உலகம் உன்னை எப்படி பார்க்குதோ, பட் தேவன் உன்னை பிள்ளையாகவே பார்க்க, மகனாக மகளா சோதர பதம்.
எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறவாதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் ஈசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் ஈசர் ஒருவரே. பட்டம் படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்டவரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டம் படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்டவரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே.
எல்லாருக்கும் ஒரு தடவை சிறுமத் பாராபத் தயவு செய்து ஒரு கலிபிரில்லைங்க ஸ்தோத்திரம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் எவ்ரிபடி இஃப் யூ கேன். நோயாளியாய் நான் இருந்தேன், நம்ம நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிச்சிடும். பட்டம் படிப்பு இல்லைன்னா நம்ம பட்டம் மரம் போல பார்ப்போம். எந்த நிலையில நாம் இருந்தார், நம்ம விவரக்காதவர், நம்ம வரக்காது, நம்ம தகுதியை பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத, நாம் இருந்த வண்ணமாக இயேசுடத்துல போனோம், அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டான். எண்ணத்துல மறுபடியும் நான் புறம்பே தள்ளி விடுவதில்லை. அவர் எந்த நிலைமையில் இருந்தார், இயேசு உடைய தலைவர், நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கியருக்கு தெரிய அடையாது. இயேசு உங்கள் ஒவ்வொரு முறையும் தேசிக்கிறார். சத்தியத்தை நம்ம சில குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், நம்ம திருந்த வேண்டிய காரியங்கள், இட் இஸ் ட்ரூ. பட் இயேசு நம்மை தள்ளி விடுவதே இல்லை. ஆனால் நாம் இன்னும் ஆண்டு வரை நெருங்கணும், திருந்தனும், மாறணும், மனம் திருப்பணும், இட் இஸ் ட்ரூ. பட் இயேசு உடைய வேண்டை தேசிக்கிறார். அது போது நமக்கு ஸ்தோத்திரம். கரைகளை வைத்து ஆண்டவரை சோதரப்படும். உண்மையா ஆண்டவர் பார்த்து சொல்லு, இயேசுவே நீ நல்லவரப்பா, எனக்கு போதுமானது சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானது சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவரப்பா, எனக்கு போதுமானவர், நீ நல்லவரப்பா, எனக்கு போதுமானவர், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு போதுமானது சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர், நீர் நல்லவரப்பா, இயேசுவே நீர் எனக்கு போதுமானவரப்பா, நீர் எனக்கு போதுமான, நீர் எனக்கு போதுமான, நீர் எனக்கு போதும் நல்லவரப்பா. ஸ்தோத்திரமையா,
நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறவாதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பட்டம் படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டம் படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே.
குட், யூ மே பி சீட்டட். உட்கார். இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சு வீட்டில் போய்க்கல, இந்த பாட்டை பாடிட்டு போம். ரைட். எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்ம மறக்காதது, மனுஷன் நம்மை தள்ளிவிடலாம், பரேசு ஒருபோது தள்ள மாட்டான். இஸ்திரியானவள் தன் கற்பத்தில் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகரை வரப்பாளம். பெத்த தாய் கூட சில வேளை தன் பிள்ளை மறந்து போகல. இந்த நாட்களில் அந்த காரியங்களை நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். பெத்த தாய் பெத்த பிள்ளைய குப்பை தொட்டிக்குள்ள போடுற காலம் கொடிய காலம். ஒரு தாய் தன் பெற்ற பிள்ளையை கூட மறக்கலாம், பட் நான் உங்களை மறக்கிறதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிருக்கேன். ஒரு மனுஷன் சொல்றத சொல்ற வார்த்தையை விட்டுருவான், அது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஒருபோது மாறா. அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். 100% நாம் நம்பலாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஸ்தோத்திரம் போகட்டும். சோ சீக்கிரமாக நம்முடைய செய்திக்குள்ளே இந்த நாளை சுருக்கமாக நான் முடிப்பேன். நம்பர் ஆண்டவர் சித்தமான. ரைட். திருவங்கள் யோவான் எழுதுகிற இந்த செய்தி நூல் 6வது அதிகாரம். கவிட் மீ பிளீஸ் யோவான் த கோஸ்பல் ஆஃப் ஜோன் சாப்டர் 6. கவிட் மீ பிளீஸ் 6வது அதிகாரம் 63-69 நான் வாசிக்க கேட்போமே. 6வது அதிகாரம் 63-69 நான் வாசிக்க கேட்போம்.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னாரென்றும் ஆதி முதலாய் இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பொறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமாகவே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார்.
பாருங்க, இந்த 6வது அதிகாரத்தில் முற்பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா இருந்தால், இயேசு செய்த அற்புதத்தை நிமித்தம் இயேசுவை ராஜாவாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரெடி. அப்ப இயேசுவை ராஜாவாக்குறதுக்காக ஏராளமான ஜனங்கள் முயற்சி செய்த போது இயேசு அவ்விடத்திலிருந்து மறைந்து போனார்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த நாட்களிலே ஜனங்கள் இன்றைய அரசியல்வாதிகள் யாரையுமே ராஜாவாக்குவார்கள் என்று ஏங்குகிறார்கள். ஆனால் இயேசுவோ தன்னை ராஜாவாக ஆக்குவதற்கு ஜனங்கள் முற்பட்ட போதோ மறைந்து போனார். ஏன் தெரியுமா? இயேசு ஒரு கட்டத்தில் சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று சொல்லி பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் போது இயேசு சொன்னார். ஆகவே இயேசு ஒரு அரசியல் தலைவராக இந்த உலகத்துக்கு வரல. இயேசு ஆவிக்குரிய விடுதலை கொடுக்கிற தேவகுமாரனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகும். சரி, அவர் இயேசு கிறிஸ்து மறைந்து போனார்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதற்கு கீழே நீங்க பாப்பிட்டு சொன்ன, நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து உறங்கி வந்த பெய்யான ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள், இறந்தார்கள். ஆனா என்னை மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனோ என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். அப்படி என்ற வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு போகும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? இந்த 63 வசனத்திலே ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. குட் ஃபார் நத்திங். அவர் பாடி, அவர் பிளஷ். ஹலோ, அவர் பிளஷ், நம்முடைய சரீரம். ஏசு சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு உலகம் எதுக்கு உதவம் கொடுக்குது? இதுக்குதான். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இதை நாம தெரியணும். அவை மாம்சமானது ஒன்றுக்கும் உதவா. ஆகவே கண்ணாடியில போய் வடித்தல கணக்காக அந்த போருக்கு இந்த போருக்கு அப்படி இப்படி எல்லாம் பார்க்கறது தப்பில்லை. உங்களையே பாருங்க, வேணுமெண்டா ரசித்துக் கொள்ளுங்க, பரவாயில்ல. ஆனா வெளியான உருவத்தை அடிக்கடி கண்ணாடியில பார்த்துக் கொள்ளுகிற நமக்கு உள்ளான நம்முடைய மனுஷர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தேவ வசனம் என்கின்ற தலவாடியில இந்த கண்ணாடியிலும் அடிக்கடி நம்முடைய உள்ளான மனுஷனை நாம் பார்த்துக் கொள்வோமாக இருந்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக ஏற்றதும் நமக்கு தேவையானதும் என்று நான் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்து கொண்டாடும். சரி, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவன், லைஃப் அண்ட் ஸ்பிரிட், லைஃப் அண்ட் ஸ்பிரிட், ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. எது? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்படி என்று நாம வேதத்தில் பார்க்கிறோம். அல்லது சங்கீத புத்தகங்களிலே பார்த்து சொன்னா, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லது உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அப்படியானால் தவறான வழியில போயிட்டோம், தவறான இடத்துக்கு போயிட்டோம். ஆண்டவரே, இப்பொழுது தீக்கதரிசி மூலமாக உம்முடைய வார்த்தைகள் அனுப்பி எங்களை திருப்பி கொண்டு உம்மிடத்திலே வாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்றதை நாம் பார்க்கிறோம். சோ ஆகவே ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். இந்த உலகத்திலே எத்தனையோ தத்துவவாதிகளும் மேதைகளும் மேதாவிகளும் பிறந்தார்கள். எத்தனையோ தத்துவங்களை சொன்னார்கள். சில கிரேக்க தத்துவ ஞானிகள், சோக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற மிகப்பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் மிகப்பெரிய தத்துவங்களை சொன்னாங்க. ஆனா ஒருவரும் சொல்லையில நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று எந்த ஒரு நபரும் இந்த உலகத்துல சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆகவே இப்படி போதிச்சு கொண்டு போன ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஏராளமான சீஷர்கள் என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஹலோ, இந்த வார்த்தைகளை கேட்டிருந்த ஏராளமான சீஷர்கள் இந்த வசனங்கள் எல்லாம் கேட்ட பிற்பாடு என்ன நடந்திருக்கு தெரியுமோ? ஒருவர் பின் ஒருவராக போய்தான். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படியான ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்துல வரமாட்டான் என்று இதன் நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். 66 வசனம் சொல்றது, அது முதல் என்ன நடந்திருக்குது? அவருடைய சீஷர், அல்ல கவனிங்க, சீஷர், அதாவது அவரை பின்பற்றினவர்களில் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடமாவல் என்ன பின் வாங்கி போனார்கள். ஏன் தெரியுமோ? யூனோ வை? ஏன் தெரியுமோ? இது கடினமான உபதேசம். ஆகவே இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஆகவே இயேசுவை பின்பற்றுவது நம்மால இயலாது. நாம வேறுபடியை பார்த்துக்கணும். பலப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படும். கேட்டுக்கு போற வழி விரிவும் விசாலமாக இருக்குது. அதன் வழியாக போகிறவர் அநேகர். ஆனா ஜீவனுக்கு போற வழியிலே நடக்கிறவர்கள் சிலர். அதற்கு சோதரம், அந்த சிலர்ல நீங்களும் நானும் ஒருவராக இருந்தோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு. உலகத்தின் வாசல் விரிந்து கிடக்கிறது, உலகத்தின் வழி விரிவாக கிடக்கிறது, விசாலமாக கிடக்கிறது. பாவ வழி, ஆகவே அந்த வழியில் நடக்கிற ஜனங்கள் ஏராளமானவர்கள். ஆனா பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்துடன் தொடர்ந்து கொள்றதுக்கு வாங்க என்று கூப்பிட்டா மனுஷன் மாட்டான் என்றார். ஏனென்றால் பாவத்தில் இருக்கிற பிடிப்பு, பாவத்தில் இருக்கிற பற்று, பாவத்தில் இருக்கிற பாசம் அவரு கேட்டுக்கு போற வழியில தொடர்ந்து நடக்கப்படும். அது முதல் அவருடைய சிநேகி சீசரின் அநேகர் அவரை விட்டு என்னவானது பின்வாங்கி போனார்களா. அப்ப இயேசு கேட்கிறார், எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது ஏதோ செய்யுமா போல இருக்கு. ஏராளமான சீசர்கள் இப்ப போதனை கேட்ட போது இது கடினமான உபதேசம் சொல்லி எல்லாரும் போட்டாங்க. இப்ப இயேசு திரும்பி பார்த்து தன்னை 12 பேரையும் பார்த்து கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்ன தெரியுமா? நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்க? என் உபதேசம் கடினமாக இருக்குது என்று சொல்லி ஏராளமானவர்கள் என்னை பின்பற்றினவர்கள் போய்விட்டார்களே. என் வசனத்தை கை கொள்ள முடியாது என்று சொல்லி ஏராளமான ஜனங்கள் என்னை பின்பற்றினவர்கள் போய்விட்டார்களே. நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா? ஒரு அங்கலாய்ப்பு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா? அப்பதான் பேர் சொல்றாரு. என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? வேற யார் இடத்துல போவோம்? வாழ்வு தரும் ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இந்த வசனங்களை கேட்டுதான் ஏராளமானவர்கள் போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தைகளும் வல்லமை தெரியல. ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும். நாங்கள் வேறு இடத்துல போவோம். வேறு ஒருவரும் இந்த ஜீவ நித்திய ஜீவ வசனங்களை எங்களுக்கு சொல்ல முடியாது, தர முடியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லுகிற வார்த்தைகள் நித்திய ஜீவ வசனங்கள், அவைகள் எங்களை வாழ வைக்கும், எங்களை வாழ வைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே வேறு இடத்துல போவோம் என்று சொல்லி பேதுரு இயேசுவுக்கு பலனடிக்கிறார். அதோடு மாத்திரம் நிற்காமல், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். பட் அ பியூட்டிஃபுல் விட்னஸ், ஹி ஹஸ் ஸ்போக்கன் டு கிறைஸ்ட். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏராளமானவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், சீசராக இருந்தார்கள். ஆனால் உபதேசம் கடினமாக இருந்த போது கடினம் என்று சொல்லி பலர் போய்விட்டார். ஆனால் 12 தொடர்ந்து இயேசுவை பின்பற்றினார்கள். அதிலும் ஒருதன் கேட்டின் மகனாக இருந்தான் சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார் என்பதும் நமக்கு வெளிச்சம். ஆண்டவரே நாமத்துக்கு மகிமையுண்டாடும். ஆகவே இயேசுவை பின்பற்றுகிறவன் இயேசுவுக்கு சீசனாக இருப்பான். மத்த 28 அதிகாரத்தின் 18 வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி இயேசு கட்டளையிட்டார். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், யூ மேக் திம் டிசைபிள் அப்படின்னு சொல்லி இயேசு சீசர்களுக்கு கட்டளையிட்டார். இஸ் எ கமாண்ட்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தின் படி கடைசி சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தைகள் என்ன? அவர் ஒலிவு மலையில் இருந்து பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு முதல் ஒருதன் கெட்டு போய்விட்டான், மற்ற 11 பேரையும் பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். அதாவது நாம் மற்றவர்களை தேடி போக வேண்டும். தேடி போன இயேசு தேடி வந்தாரு. கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக நடந்து ஜனங்களை தேடி போனாரு. எதற்கு? ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு. அதை குறித்து நான் பின்னுக்கு வர்றது. இப்ப கவனிங்க, அவர் 12 பேர் 11 பேர் ஒருவர் கெட்டு போயிட்டான், மற்ற 11 அலை அடிவாரத்திலே நிற்கிறார்கள். ஒளிவ மலையிலே இயேசு கிறிஸ்து ஏறி போற பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அந்த நேரத்தில் கடைசியாக இயேசு கிறிஸ்து தற்சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் யாரை பார்த்து சொன்னாரு? சீசர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். அப்படியானால் என்ன கவனிங்க, இயேசுவுக்கு உண்மையாய் இருக்கிற ஒரு சீசன், இன்னும் ஒரு சீசனையாவது சீசனையாவது உருவாக்கித்தான் ஆவாம் பார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குகளை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார். எனக்கு நீங்க இந்த கட்டளையைத்தான் அவங்க 11 தலையில எடுத்து 10 மாட்டேன், அதாவது ரத்த சாட்சி. எதை நிமித்தம்? இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கடைசி வார்த்தைகளை நிமித்தம், இந்த கடைசி கட்டளை நிமித்தம், இந்த கட்டளையை தங்கள் இருதயத்தில் ஏற்று சிறமேல சுமந்து பற்பல தேசங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்து அறியாத ஜாதிகளுக்கெல்லாம் இந்த நற்செய்தி அறிவித்து 10 அந்த ரத்த சாட்சியலாக மறித்தார்கள். ஒரு யோவான் அவர் மாத்திரம் இயக்க மரணம் அடைந்தார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக. சோ இந்த சாயங்கால வேளையிலே ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய மூன்று முக்கியமான பரிமாணங்களை குறித்து நான் கூட பேச விரும்புகிறேன். If you want to be a true disciple of Christ, please listen what I am going to say. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான ஒரு சீஷனாக இருக்க விருப்பமாக இருந்தா நான் சொல்ல போற இந்த மூன்று காரியத்தை குறித்து கொஞ்சம் கவனம், நான் சொல்றதை கொஞ்சம் கேள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார். சத்தியமான் எவனும் என் சத்தம் கேட்கிறார் என்றார். தேவனால் பிறந்த எவனும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்துறது நல்லது. ஆகவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறபடி காதுள்ளவன் கேட்க கடவுள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சீசனுக்கு இருக்க வேண்டிய முப்பரிமாணங்கள் மூன்று பக்கங்களை குறித்து நான் இந்த சாயங்கால வேளையிலே சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். தயவு செய்து கேளுங்க. நம்பர் ஒன், முதலாவது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற சீசனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், அவர் இயேசுவை, ஒரு சீசனுக்கு இருக்க வேண்டிய முதல் முக்கிய காரியம், அவர் இயேசுவை முதலாவது பின்பற்றுபவனாக இருக்கணும். ஒரு சீசனுக்கு இருக்க வேண்டிய முதல் முக்கியமான காரியம், அவன் இயேசுவை பின்பற்றுபவனாக இருக்கணும். So we have to follow Christ. நல்லா கவனிங்க, கலிலேயா கடலோரத்திலே மீன் பிடித்துக் கொண்டு நின்ற பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? வாருங்கள், என்னை நம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக இல்லை. வாருங்கள், என்னை நம்புங்கள் என்று இயேசு சொல்லல. அவர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? என்னை பின்பற்றுங்கள், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். அப்ப மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இயேசுவர்களை மாற்றுவேணும் இருந்தால் முதலாவது அவர்கள் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கணும். அவ இயேசுவை பின்பற்றுபவர்கள் இயேசுக்கு சீசர்களாக இருப்பார்கள், இயேசுக்கு சீசர்களாக இருக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். இந்த காரியம் நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் நாம் இயேசுக்கு சீசராக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே இயேசுவை நம்புகிற கூட்டம் ஏராளம் இருக்கு. நான் சொல்றதுல கவனிங்க, ரட்சிக்கப்படாத அநேகர் கூட இயேசுவை நம்புறாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இயேசுவை நம்பி இருக்கிறேன், ஆனா இயேசுவை பின்பற்றல. இன்னைக்கு அநேகர் இயேசுவை நம்புறாங்க, ஆனா இயேசுவை பின்பற்றுகிறது எத்தனை பேர்? சோ நாம் இயேசுவை நம்புகிறதுக்கு மட்டும் நாம் அழைக்கப்படையில, இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை நீங்க மறக்க கூடாது. இயேசுவை நம்புறதுக்கும் பின்பற்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. இயேசுவை நம்புகிறவன் தன் வாழ்வில் ஏதாவது ஒரு நெருக்கடி, கஷ்டம், துன்பம், தேவை வரும்போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு செவி கொடும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தன் தேவைகளுக்காக ஆண்டவரை நம்புகிறான், ஆண்டவரை நம்புகிறான். ஆனா இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமோ? அவன் எப்பொழுதும் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து பார்த்து, தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து, அதன்படி நடக்கிறவனாக, அதன்படி வாழுகிறவனாக இருப்பான். நல்லா கவனிங்க, இயேசுவை முதலாவது நாம பின்பற்ற வேணும். பின்பற்றவனுக்கு இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான தகுதியை குறித்து நான் சொல்ல போறேன். நம்பர் ஒன், இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கவில்லை இருப்பார். ஏன் தெரியுமா? வாசித்த வேத பகுதியில இயேசு சொன்ன உபதேசத்தை கேட்டு இது கடினமான உபதேசம் சொல்லி அநேக சீஷர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுக்கு சீஷர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் நாம் அவரை பின்பற்றுவதாக இருக்கணும். அப்ப நாம பின்பற்றுவதாக இருக்கணுமா இருந்தால் தேவனுடைய வசனத்தை கருத்தாக கவனித்து பார்த்து அவைகளை நம்முடைய வாழ்வில் நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். நாம் ஏதோ தேவைக்காக மாத்திரம் அவ்வப்போது ஆண்டவரே எனக்கு அதை தாரு, ஆண்டவரே எனக்கு இதை தாரு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை காட்டுவேன், பிள்ளை இப்படி கேட்கிறவங்க, மண்டாடுறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க பலர் இயேசுவுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க ஆண்டவரை நம்புறாங்க, தேவைக்கு ஆண்டவரை நம்புறாங்க, இந்த பூமிக்குரிய நிலைமைக்கு அவங்க தேவனை நம்புறாங்க. ஆனா நாமோ இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவர் நம்பல, ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்பி அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வசனங்களை நாம் கவனித்து பார்த்து, சத்தியத்தை நாம் கவனித்து பார்த்து, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கணும். That is a very different, அதுதான் மிக முக்கியமான வித்தியாசம். ரட்சிக்கப்படாத பலர் இயேசுவை நம்புறார். நெருக்கடி வரும்பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். ஓகே, பட் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பர் முதல் தகுதி என்னவென்றால் நாம் அவரை பின்பற்றுவதாக இருக்கணும். ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த மத்தேயுவை பார்த்து இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றி வா. அண்டில இருந்து அந்த தொழிலுக்கு அவன் தத்தா காட்டு. அதுக்கப்புறம் அவன் செயல் போட்டா. என்ன கருமானவர்களே, இயேசு இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை தெரியுமா, என்னை பின்பற்றுங்க. கம் அண்ட் ஃபாலோ. நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய நினைவுகளையும் கை கொள்றதுக்கல்ல, நம்முடைய உணர்வுகளையும் நினைவுகளையும் நம்முடைய கற்பனைகளையும் பின்பற்றுறதுக்கு அல்ல, ஆண்டவருடைய வார்த்தின்படி ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தேவனாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. நாம் வாழுகிற காலம் கொடிய காலம், இது கடைசி காலம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் வழி விலகி போகிற காலம் இது, இது கொடிய காலம். ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசுவை நம்புறதுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இயேசுவுக்கு சீஷனாக இருக்கப்படுமாக இருந்தால் முதலாவது நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருக்கணும். என்ன கவனிங்க, இயேசுவை பின்பற்றுவதாக இருந்தால் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் உறுதியாக கை கொள்வதாக இருக்கணும். யோவான் ஆறாம் அதிகாரத்திலே அவர் போதிச்ச போதனைகளை கேட்டு அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், பன்னிரவரையும் பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்கள் சொல்லி. என கருமானவர்களே, இயேசுவை பின்பற்றுவது என்பது ஒரு தீர்மானம். இட் இஸ் எ டிசிஷன் இன் அவர் லைஃப். இயேசுவை பின்பற்றுவது என்பது ஒரு தீர்மானம், நம்முடைய வாழ்விலே உறுதியாக நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம். இயேசுவே, என் வாழ்விலே என் ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் உம்மை நான் பின்பற்றுவேன், உமக்காக வாழ்வேன் என்று நம்முடைய இருதயத்தில் எடுக்கிற ஒரு உறுதியான தீர்மானமாகும் இயேசுவை பின்பற்றது. ஆகவே ஏனோ தானோடு நாம் வாழ்ந்திராதபடியும் எப்படியும் வாழலாம்படி இருந்திராதபடியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கருத்தாய் கவனித்து அதன்படி நாம் வாழ்வோமாக இருந்தால்தான் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு உண்மையான சீஷர்களாக இருப்போம் என்பதை நாம் வரக்கூடாது. ஆகவே முதலாவது நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருக்கணும், அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளவதாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை நாம் பார்த்தோம், லூக்கா சுவிசேஷம் அல்லது மத்தேயு 16:24 படிங்க. மத்தேயு 16:24 படிங்க நேரம். மத்தேயு 16:24 வாசி.
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்?
23 பாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொன்னாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். கவனிங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். ஹலோ, ஏன்டா இயேசு ஒருவரையும் பலவந்தப்படுத்துறவில்லை, போர்ஸ் பண்றவர். என்னை பின்பற்றவன் சொல்லி இயேசு எவரையும் பலவந்தப்படுத்துறவர்கள் கட்டாயப்படுத்துறவர்கள். ஆகவே இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன் இயேசுவை பின்பற்றதுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் நாம் சிலுவை சுமக்கிறவளாக இருக்கணும். என்ன கவனிங்க, இயேசுவை பின்பற்ற வாழ்க்கையில தேர்ஸ் எ கோஸ்ட் டு ஃபாலோ கிறிஸ்ட். நல்லா கவனிங்க, இயேசுவை பின்பற்றத்துக்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டியிருக்கிறது சில இடங்களில், சிற்சில இடங்களிலே இயேசுவை நாம் பின்பற்றுவதற்கு சில கிரயங்களை செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு? முதல் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொண்டார். ஏனென்றால் தான் படப்போற பாடுகளை குறித்து தன் சீஷர்களோடு இயேசு பேசின போது பேதுரு இயேசுவை அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இப்படியெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான். என்னென்னலாம் சொன்னானோ, இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான்னு சொல்லப்படுது. அதாவது சிலுவை மரணம் உமக்கு வேணாம், நீர் பாடுகளும் பட வேண்டாம், சிலுவைப்பாடு வேண்டாம், சிலுவை மரணம் வேண்டாம், அந்த பாடுகள் மரணங்கள் அவமானங்கள் நிந்தைகள் ஒன்றும் உமக்கு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை தனியே கூட்டிக் கொண்டு போய் பேதுரு இயேசுவை எப்படிப்பட்ட யோசிச்சு ஆண்டவரே எப்படிப்பட்ட ஆளப்பா, இயேசுவை கூடி கடிஞ்சு கொள்ள தொடங்கி இருக்க பாருங்களேன், தனியே கூட்டிட்டு போய் செப்பரேட்டா கூட்டிட்டு போய், ஆண்டவரே இப்படி நான் உமக்கு நடக்கக்கூடாது, நீ சிலுவையில் மறிக்க கூடாது, பாடுபடக் கூடாது, நிந்தைகள் அவமானங்கள் ஒன்று உமக்கு வேண்டாம் சொல்லி இயேசுவை கடிந்து விட. ஏனென்றால் பாடுகளை பேதுரு விரும்பல. ஹலோ, பாடுகளை பேதுரு விரும்பல, பாடுகள் இல்லாமல் இயேசுவை பின்பற்ற அவன் விரும்பினான். ஆனா இயேசு அவனை கடிந்து கொண்டார் சொல்லி நான் பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, எனக்கு பின்னாலே போ சாத்தான் என்றார். கொஞ்சம் வேலை போய் பார்த்தீங்கன்னு சொன்ன, நீ வேணா பேதுருவா இருக்கிற உண்மையிலே என் சபையை கட்டுவேன்னு சொல்லி பெரிய வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்றுக்கொண்டான். ஆனா இப்ப இயேசு கொண்டு வந்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தான் சொல்லி. அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள பிசாசு அவனை ட்ரெயின் பண்ணிட்டான் பாரு. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள பிசாசு அவனை யூஸ் பண்ணிட்டான் பாரு. எப்படியாவது இயேசுடைய சிலுவ பண்ணத்தை நிறுத்த வேண்டும் என்று பேதுருவையும் பிசாசு பயன்படுத்தி இருக்கிறான் பாரு. அவ ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் சொல்ற கேளுங்க, இயேசுவை பின்பற்றுவதற்கு கிரயங்கள் இருக்குது. ஹலோ, நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நான் சொல்ற தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இயேசுவை பின்பற்றுவதற்கு சில நேரங்களிலே சில கிரயங்களை நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆகவே இயேசுவை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் சிலுவை சுமந்து ஆக வேண்டும். ஒரு சீசன் சிலுவை சுமக்கிறவனாக இல்லாவிட்டால் அவ இயேசுவை பின்பற்ற முடியாது. வேற யாரையாவது பின்பற்றிட்டு போகலாம், ஆனா இயேசுவை பின்பற்றவனாக இருந்தால் நாம் சிலுவை சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். நிந்தைகள் அவமானங்களை இயேசு சகித்தார் என்று சொல்லப்படும். ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் கடவுளால வேதனைப்படுத்தப்படுறவர்கள், கடவுளால கொடுமைப்படுத்தப்படுறவர்களை கூட நான் கேள்விப்படுறேன், பார்க்கிறேன். கத்தியை காட்டி பயமுறுத்துறவர்களும் கத்தி எடுத்து கடத்தல வைக்கிறவர்களை குறித்தும் கேள்விப்படுறோம். காரணம் என்ன? செய்த பிழை என்ன? செய்த தப்பு என்ன? அவள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றின தீர்மானித்த நிமித்தம் புருஷன் கத்தி எடுத்து கடத்தல வைக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றது நிமித்தம் சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகுது. சிலுவை சிலுவை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்த போது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்ப எல்லாம் தூரமா போயிட்டாங்க. காரணம் என்ன? இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தபடியா? சிலுவை. பல நேரங்களிலே நிந்தைகள் அவமானங்களை சுமக்கும்படி இருக்கிறது. அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாணியில் சொல்லப்பட்டால், எல்லாராலும் துடைத்து போடப்படுற குப்பைகள் போல சில நேரத்தில் நாம காணப்படுகிறோம். இந்த ஊழியக்காரன் என்ன செய்ய போறான், இந்த ஊழியக்காரன் என்ன கதைக்க போறான், இந்த ஊழியக்காரன் நாம என்ன செய்ய முடியும், அப்படியெல்லாம் நினைக்கிறவர்கள் உண்டு. அப்படியெல்லாம் நம்மளை குறிச்சு கதைச்சா நாம என்ன, நாம அவன் எதிர்த்து நிற்க போறோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் சொல்லி. ஆகவே நம்மை குறித்து அப்படி இப்படி எல்லாம் கதைக்கிறவங்களே தெரியும், நாம ஒன்றும் சண்டைக்கு போக மாட்டோம். ஆகவே நம்மை குறித்து அதிகமாக கதைக்கலாம், விமர்சிக்கலாம், எப்படியும் கதைக்கலாம், இவங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் சொல்லி அவங்களுக்கு நல்லாகவே தெரியும். சிலுவையை பல நேரங்களில் நாம சுமக்க வேண்டியிருக்கிறது, கிரயம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே இயேசுவை ஒருதன் பின்பற்ற மனதாக இருந்தால் அவன் சிலுவை சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் பெற்றவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ள முடியாம சூழ்நிலைகள் போகிறது. சிலுவை சிலுவை இந்த வழியாக போனவர்கள் அநேகர், இந்த வழியாக போய்கொண்டிருக்கிறவளையும் நான் அறிவேன். ஆகவே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப நாம் சீக்கிரமாக நடந்து கடந்து செல்வன் சுருக்கமா முடிக்க போன அப்போதே சொல்லிட்டேன் இல்லையா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரைட், இப்ப லூக்கா 9வது அதிகாரத்துக்கு சீக்கிரமாக வாருங்க. லூக்கா 9வது அதிகாரம், அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து அழகாக சொல்றார். 9வது அதிகாரம் கடைசி வசனங்களுக்கு பாருங்க. 9வது அதிகாரம்
அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான்.
எப்படி இருக்குது? ஒருத்தன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீ எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். யாரு? ஒருத்தன் சொல்றான் ஆண்டவரத்துல வந்து, அப்படி இருக்கு இல்லையா, 9:57 லூக்காவில், அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதுக்கு இயேசு பதில பாரு, ஆச்சரியமா இருக்கு.
அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும்,
நரிகளுக்கு குழிகளும், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ
தலை சாய்க்கவிடம் இல்லை
என்றார். எப்படி இருக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இறைவன் மனித அவதாரம் எடுத்த போது அவருக்கு படுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லையா? கேன் இமேஜின் தட்? நரிகளுக்கு குழிகளை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளை உண்டாக்கி அவைகளும் தங்கி உறங்குறதுக்கு கூடுகளை இடங்களை ஏற்படுத்தின ஆண்டவர் மனித அபராதம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு தலை சாய்க்க இடமில்லையா பாருங்க. அவர் பிறக்கும் போது சத்திரத்துல கூட அவருக்கு இடமில்லை. அவர் ஊழியம் செய்த போது அவர் சொல்றாரு தலை சாய்க்க இடம் இல்லாம பரதேசி போல அலைஞ்சு தெரிஞ்சார். இந்த கிராமத்தில் அவர் கொஞ்ச நாளைக்கு இருப்பார், அந்த கிராமத்துக்கு கொஞ்ச நாளைக்கு போவார், அங்க அந்த பட்டணத்துக்கு போவார், இந்த பட்டணத்துக்கு போவார். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக நடந்து இயேசு நடந்து 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 கால்நடையாக அந்த வெப்பம் அதிகரித்து வெப்பமான அந்த பிரதேசங்களிலே அந்த தேசத்திலே ஆண்டவர் 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக நடந்து 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 ஆண்டவர் இயேசு ஓடிய செய்தாராம். மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அவருக்கு சாப்பிடுறது கூட நேரம் இல்லாம இருக்குமா, சாப்பிட போனா ஏராளமான ஜனங்கள் வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு மேப்பல்லாத ஆடுகளை போல இருக்கா சரி மனதில் உடனே அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார். பிற்பாடு நோய்களை சோமாக்குவார், பிசாசுகள் ஓட்டுவார். இப்படியே அவருடைய வாழ்க்கை அப்படி என்ன இருந்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பகிர்ந்து கவனிங்க. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனா மனுஷகுமாருக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இவரை கவனிங்க, முதல் வந்தவன் அவன் சொன்ன வார்த்தை என்ன, நீர் எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றுவேன். இதுதான் அவன் சொன்னது. இதற்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன, நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு குடிகளும் முடி, ஆனா எனக்கு மனுஷகுமாருக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படின்னா மீறி ஆண்டவன் இதன் அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவனுடைய பதில் என்ன, நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. இப்ப அவ கேட்கிறா நீர் எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன். பட் இயேசு சொல்றாரு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு குடிகளுக்கும் மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவருக்கென்று ஒரு வீடு இருக்கல, அவருக்கென்று ஒரு சொத்து இருக்கல, அவருக்கென்று ஒரு காணி இருக்கல, ஏ சொல்ல போனா அவருக்கென்று ஒரு கோயில் கூட இருக்கல அந்த நேரத்தில். ஆகவே தன்னை பின்பற்ற தீர்மானித்த அந்த நபரை குறித்து சொன்னாரு எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்ல, நீ என்ன பின்பற்றி வருவாயோ, நான் இந்த கிராமத்தில் ஒரு நாளைக்கு இருப்பேன், அந்த கிராமத்தில் ஒரு நாளைக்கு இருப்பேன், இடத்துல வசதி இல்லை, என்ன வசதியான வீடு இல்ல, காணி இல்ல, நீ என்ன பின்பற்றி வருவாயோ. கவனிங்க, இதுல இருந்து நான் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன தெரியுமா, இயேசுவை பின்பற்ற வேணுமாக இருந்தா ஒரு மனுஷனுக்கு உலக பற்று இல்லாம இருக்க. தொட்டு பாருங்க இதயத்தில் ஏதாவது குத்துமா போல இருக்குது. நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் உலக பற்றுகளை விட்டு விடுறதுன்றது, கொஞ்சம் கடினம் தான். ஒரு இப்படியாக ஜெபம் பண்றார் வேதத்தில், ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது, சொல்லுங்க உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை உயிப்பியும். சின்சியரா ஜெபம் பண்றேன், சங்கீதத்துல வாசிக்கும் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது. ஏன் தெரியுமா, எப்ப பார்த்தாலும் இந்த மண்ணுக்குரியதை, இந்த பூமிக்குரியதை, இந்த உலகத்துக்குரியதான் யோசிக்குது, சிந்திக்குது, விரும்புது, நாடுது, தேடுது, ஓடுது. ஆகவே ஆண்டவரே என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உங்களுடைய வார்த்தையின்படி என்னை உயிப்பியும், அல்லது உங்களுடைய வார்த்தையின்படி என்னை வெட்டியிடும். தடை வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கான் ஆவியையும் ஆத்மாவையும் ஊடுருவுதான். ஆகவே பொதுவாக ஒருவரும் நீங்க சொல்ல முடியாது, என்ன கேளுங்க பாஸ்டர் உங்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு பற்றும் இல்லையா, இருக்குது இருக்குது. ஒண்ணு நாம தேவ தூதர்கள் இல்லையே, யதார்த்தமாக நாம ஒத்துக்கொள்ளணும். எனக்கெல்லாம் இப்படி இல்லைன்னு நாம சொல்லுவோமா இருந்தா நம்மையே நாம ஏமாத்துறவளாக இருப்போம். எல்லாருக்குமே பொதுவாக அது இருக்குது. இந்த உலக பற்று தான் தேவனை நெருங்காதபடி தடுக்குது. இந்த உலக பற்று தான் ஆண்டவரை பின் சொல்லாதபடி பின்னுக்கு இழுக்குது. ஏன்னா நாம இன்னும் மாம்சத்துல ரத்தத்துல இருக்கிறோம். ஆகவே இந்த நமக்கு படிப்பிக்க தேவையில்லை. உலகத்துல நீ பற்று வைக்க வேணும், உலக பொருட்களை நீ பாசம் வைக்க வேண்டும், உலக பொருட்களை நீ தேட வேண்டும், அவைகளை நாட வேண்டும் என்று நமக்கு ஒருவரும் படிப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்குள்ள ஸ்பான்டேனியஸா வரும், அது நமக்குள்ள இயற்கையாகவே இருக்குது. உலகத்தை தேடுகிற அந்த விருப்பம், உலக காரியங்களை நாடுகிற விருப்பம் நமக்குள்ள இயற்கையாக இருக்குது. ஆகவே ஏது சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணுமா, அவன் உலக பற்று அற்றவர். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, நமக்கு இந்த உலகம் சொந்தமானது அல்ல. சிலரை பார்த்தா இந்த உலகம் தான் என் வாழ்வு, 50 வருஷத்துக்கு நாம இனி வரப்போகிற 50 வருஷத்துக்கு இப்பயே நாம திட்டமிடுவோம், திட்டமிட்டுட்டோம். அப்படின்னா பாஸ்டர் எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுறது பாவமா எடுக்கட்ட, நான் பாவம் இல்லை. நான் இன்றைக்கு ஒரு மெகசீன் எடுத்து பார்த்தேன், மெகா சிட்டி, அதாவது எதிர்காலத்தில் வரப்போகிற நகரங்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு மெகசீன்ல பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். எதிர்காலத்தில் நகரங்களை எப்படி மனுஷன் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கான், பல வருஷங்களுக்கு முன் பிற்பாடு நகரங்கள் எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனுஷன் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும், வாழ்க்கை முறைகள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் என்று பல வருஷத்துக்கு பின்னால காரியங்களை இப்பயே அவன் திட்டமிடுகிறான். ஆனா எனக்குள்ள வார யோசனை என்னென்றா, நீ என்ன மெகா சிட்டியை ஏற்கனவே திட்டமிட்டு வச்சாலும், கோள்களுக்குள்ள போய் கூடுகளை கட்ட விரும்பினாலும் தேவன் நினைச்சதுதான் நடக்கும். பாருங்க, மனுஷன் மெகா சிட்டியை கட்டுறதுக்கெல்லாம் திட்டமிட்டு வச்சிருக்கான், ஐயா நீ திட்டமிட்டு வச்சிருக்கதை எப்படிதான் கட்டி முடிக்கும், தேவன் உண்டை நினைத்தால் அதை செய்து முடிப்பார். ஆகவே இந்த உலகத்தில் எதிர்காலமே தேவன் கரத்துல தான் இருக்கிறது, ஆண்டவருடைய நாமத்துக்கு. ஆகவே அஞ்ஞானிகளை போல நாம இருந்திராதபடி, உலகத்தவர்கள் போல நாம இருந்திராதபடி, அழிவில்லாத தேவனுடைய எப்படி செய்யலாம் என்று நாம் ஒரு 50 வருஷத்துக்கு குழிகளும் ஆகாய்த்த பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, அதை எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு படுக்கிறது கூட இல்லை. இப்படிப்பட்ட என்னை பின்பற்ற விரும்புமா? இந்த உலகத்தில் மனுஷர்கள் யாராவது படிக்கிறதுக்கே இடமில்லாத ஒரு நபரை பின்பற்றுவார்களா? ஹலோ, நான் சொல்றது நீங்களே யோசிங்களே, நமக்கு தான் புத்தி இருக்குது. ஆண்டவரே சோத்திரம். படிக்கிறதுக்கே இடமில்லாத ஒரு நபரை இந்த உலகத்தில் மனுஷன் பின்பற்றுவார். சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா தலை சாய்க்க இடம் இல்லை. என்னை பின்பற்ற விருப்பமா? ஏன் தெரியுமா? நமக்கு இந்த பூமியில் இடம்பில்லப்ப, கொஞ்ச காலம் இந்த பூமியில் நாம் வாழ போறோம். அதுக்கு பிற்பாடு என்றைக்கும் நாம் கைகளாலே கட்டப்படாத ஒரு வீடு நமக்காக பரலோகத்தில் ஆயத்தமாக இருக்குது. 14 யோபான் சுவிசேஷத்தில் நாம வாசிக்கிறோமே, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்பி வந்து நான் எங்கே இருக்கிறோம், நீங்களும் அங்கே இருக்கும்படி உங்களை எல்லாத்திலுமா கூட்டி சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லிப்படி போயிட்டாரு. இப்ப வருவார், வருவார், வருவார். அவர் கட்டியிருக்கிற வீட்டில் மனுஷன் மனுஷ கைவேலை இல்லாத தேவனுடைய கைவேலையாக இருக்கிற ஆண்டவர் கட்டியிருக்கிற வீட்டிலே நம்மை கொண்டு போய் குடியமர்த்துவதற்கு, அந்த மெகா சிட்டியிலே கொண்டு போய் நம்மை குடியேற்றுவதற்கு அவர் வருவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து ஸ்தோத்திரம் பாருங்கள். ஆகவே இயேசுவை பின்பற்ற வேண்டுமாக இருந்தா நமக்கு என்ன கூடாது, உலக பற்று. நான் சொல்றேன் கேளுங்க, சிலருக்குள்ள இந்த வார்த்தை உள்ள போகும், சில பேருக்குள்ள அது போகாது என்பதை நான் அறிவேன். ஆனா எனக்கு ஒரு பொறுப்பும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, சபைக்கு அவ்வப்போது சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் சொல்லிடுவேன். சொல்லு, நான் ஒரு கெஸ்ட் பிரீச்சர் அல்ல, நல்லா விளையாடு, நான் ஒரு என்ன ஒரு கெஸ்ட் பிரீச்சர் வந்து போற ஒரு பிரசங்க இல்லப்பா. எனக்கு எனக்கு ஆத்மாக்களை குறித்த உத்தரவாதம் இருக்கிறது, சபையில் இருக்கிற ஆத்மாவை குறித்த பொறுப்பு எனக்கு இருக்குது. ஆகவே ஆண்டவனுக்கு தந்த பொறுப்பை உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் செபத்தோடும் சபைக்கு அவ்வப்போது தேவனுடைய வார்த்தைகள் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இது நமக்கு கடினமான உபதேசம் நாம விட்டுவிடலாம், அதை தேவன் பார்த்துக் கொள்ளட்டும். ஆனா தேவனுடைய வசனம் வசனம் தான், இதன்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இயேசுக்கு சீடர்களாக இருப்பார். ஏனென்றால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிக்கி கிடக்கிறது அங்கேதான் சித்திக்க உலக காரியங்களிலே சிக்கி கிடக்கிறவன் இயேசுவுக்கு சீசனாக இருக்க முடியாது. உலகத்தவன் தான் உலக காரியங்களையே யோசிச்சு இருப்பான். ஆனா தேவனுக்குரியவன், தேவனால பிறந்தவன், தேவ ஆவியை பெற்றவன், தேவனை நேசிக்கிறவன், தேவனோட நடக்கிறவன், தேவனத்தில் அன்பு கூறுறவன் அன்பவருக்காக எதை செய்யறான், தேவனுக்காக எதை செய்யறான், அதை அவன் யோசிப்பான், அதை குறித்து திட்டமிடுவான், அதை குறித்து பேசிப்பான், அதை குறித்து போதிப்பான், அதை குறித்து கற்பனை செய்வான், அதை குறித்து வேணுமனா கனவும் காணுவான். பலருக்கு பல கனவு வருது, நல்லதுதான், கனவு காடுறது காணும். ஆனா தேவ ராஜ்யத்தை குறித்த கனவுகளை நாம் எப்பயாவது காண்றோமா? ராஜ்யத்தின் விருத்திக்கு ஏதுவான சபை வளரவனும், ராஜ்யம் பெருகவனும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவனும், தேவராட்சியம் வரவனும், ஜனங்கள் மனம் திரும்பவனும், கர்த்தர் காரியங்களை, அப்படிப்பட்ட காரியங்களை நாம கனவாக காண்றோமா? இயேசுவை நம்ம பின்பற்றுவதாக இருந்தா, ஹலோ, நமக்குள்ள உலக பற்று. இப்படி நான் சொல்ற பொழுது உடனடியாக நாம என்னை எடுத்து பொத்தண்டு வெளியில வைக்கிறது இல்ல. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உலக பற்றை எடுத்து டக்குனு பொத்தண்டு எடுத்து மேசையில வைக்கிறது இல்ல. இந்த வார்த்தையை நாம ஒத்துக்கொள்ளணும். நமக்குள்ளே இருக்கிற உலக பற்று, உலக ஆசை, உலக கவர்ச்சிகளாலதான் இயேசுவை பின்பற்றத்துக்கு தடுமாறுகிறோம். சிற்சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற இந்த உலக காரியங்கள் தான் ஆண்டவரை நெருங்குறதுக்கு பல தடவைகள்ல தடையாக இருக்குது. நமக்குள்ள இருக்கிற உலக காரியங்கள் தான் ஆண்டவருக்கு இன்னும் ஆழமாக அர்ப்பணிக்கிறதுக்கு தடையா இருக்குது. அப்ப நமக்கு உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும் என்ற ரெண்டும் கெட்ட நிலைமை. பரிதாபத்துக்குரிய தாவதா இயேசு சொன்னாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூட. இப்ப என்ன கவனிங்க, சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இயேசு சொன்னாரே. நீங்க அந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இயேசு அப்படி சொல்லணும், உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னா, உலகம் தேவனுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கணும். அதான் சொல்றது கவனி, சொல்றது கவனி. ஏசு தேவனுக்கும் பிசாசுக்கும் அல்லது தேவனையும் பிசாசையும் ஏக காலத்துல சேவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஏசு அப்படி சொல்லல, தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது. வாட் இஸ் தி மீனிங் பை தட், அதுல அர்த்தம் என்ன, அதைத்தான் நாம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏனென்றா உலகத்தை சேவிக்கிறவன் சொல்லுங்க பிசாசு சேவிக்கிறான். That's all. It is true and truth. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஏக காலத்தில் நாம் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தையும் தேவனையும் ஒரே நேரத்தில் நாம் சேவிக்க முடியாது. ஆகவே உலகத்தை சேவிக்கிறவன், உலக பொருட்களை சேவிக்கிறவன், உலக பொருட்களை நாட்டம் வைக்கிறவன், உலக பொருட்களையே தேடுகிறவன், உலக பொருட்களையே கற்பனை செய்து கொண்டிருக்கிறவன் அவன் பிசாசை சேவிக்க. I tell you people, I speak the truth. சத்தியத்தை சொல்ற, உலக பொருட்களை சேவிக்கிற ஒரு மனுஷன் பிசாசை சேவிக்கிறான். அழியாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளோ தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். அவதான் ஏசு சொன்னாரு, நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் பூமிக்குரியவளை சிந்திக்கிறார். இயேசு பேதுருவை கடிந்து கொள்கிறார். நீ தேவனுக்குரியவளை சிந்திக்காமல் பூமிக்குரியவளை சிந்திக்கிறாய், பிசாசு கடித்தவர்களை சிந்திக்கிறார். அவை உலக பொருட்களையே சேவிக்கிற ஒருவன், ஒருவனை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஒரு படி மேல போய் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். அதை குறித்து ஆனந்த சொல்றேன் கேளுங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளும் கூட உலக பொருட்களை சேவிக்கக்கூடிய ஆபத்து இருக்குது, இருக்குது, இருக்குது. அநேக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இங்குதான் சிக்கி கிடக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற முடியாமல் பல நேரங்களில் தடுமாறுகிறார்கள், உலகத்தோடு ஒத்து போகிறார்கள், சில நேரங்களிலே உலகத்துக்கு வளைந்து கொடுக்கிறார்கள். சொல்றது தயவு செய்து சிந்திங்க, கேளுங்க, கவனி. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் நாம் சேவிக்க முடியும். உலக பொருட்களை சேவிக்கிறவர்கள் பிசாசு சேவிக்கிறார்கள். ஏன் தெரியுமா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்றும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு என்றும் இயேசு நமக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். பல விதத்தில் பிசாசு நாம டிரைவ் பண்ணுவார். சில பேருக்குள்ள இச்சைகளை போட்டு ஒரு மனுஷனை பின்மார்க்கமா கொண்டு போவான். சில பேருக்கு உலக பொருட்களை காட்டி 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 அந்த வலிது வழி விலக பண்ணும். நமக்கு பிசாசு என்னத்தை காட்டிக்கொண்டிருக்கானோ சொல்றத கவனி. இயேசுவை பின்பற்ற வேண்டுமா இருந்தா, இயேசுவுக்கு சீசர்களாக இருக்கணுமா இருந்தா, இந்த உலக பட்டிகளை விட்டு நாம வெளியேற. உலக ஆசை தேவா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்ன விட்டு போயிட்டான், அர்த்தம் என்ன, ஆண்டவரை விட்டு போய்விட்டான், உலக பொருட்கள் மேலே ஆசை வச்சு பொருட்கள் மேல கண்ணு போச்சு. தெரியுமா, ஹலோ போச்சையா உன் அபிஷேகம். ஆறு, அபிஷேகம் பெற்றவர். எங்க கண்ணிருக்குது? பொருக்கம் மேல. என்னத்தை வாங்குறது, என்னத்தை விற்கிறது, என்னத்தை கட்டுறது, என்னத்தை சேர்க்கிறது, இதுதான் உலக ஆவி. உலக ஆவி சபைக்குள்ள எப்படிப்பட்டவங்க இருப்பார், ஆனா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நான் திரும்ப சொல்றேன், இப்படி நான் சொல்லும் பொழுது உடனடியாக நமக்குள்ள இருக்கிற உலக ஆசை எடுத்து உலக காரியங்கள் எடுத்து புத்தன் ஒளிர வைக்க இயலாது. ஆனால் முதலாவது தேவோட வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அதை நாம ஒத்துக்கொள்ள, எஸ் ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது உண்மை, இதனால தான் நான் உண்மை நெருங்க முடியல, இதனால தான் உண்மை பின்பற்ற முடியும், இதனால தான் நம்முடைய சித்தத்தை செய்ய முடியவில்லை. ஆகவே ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற உலக பட்டுகள், உலக பாசங்கள், உலக நாட்டங்களை என்னை விட்டு எடுத்து போடும். ஏனென்றால் நான் உண்மை பின்பற்ற உமக்கு உத்தமமான ஒரு சீசனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க.
முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண ஃபியூனரல் சர்வீஸ் வைக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடு. இந்த இடத்துல அந்த நபருடைய தகப்பன் மறிச்சு போயிட்டார். பட் அவன் கேட்கிறான், என் தகப்பனை அடக்கம் பண்றதுக்கு எனக்கு டைம் கொடு. பட் ஏன் சொல்றாரு, மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. நல்லா கவனிங்க, அந்த வசத்தை படிவா பாருங்க, நீங்க பாத்தீங்க வடிவா தெரியும். அதுல அதுக்கு அடுத்த படிச்சு முடிங்க சீக்கிரமா. அடுத்த,
அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி,
மூன்றாவது நபரா,
ஆண்டவரே பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பிவிட்டுக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து
குறித்து நான் யோசித்து பார்த்தேன். கொடுக்கிற விளக்கம், எனக்கு கிடைக்கிற வெளிச்சம், அழகவனிங்க, இந்த பகுதியை வேறொரு பிரசுக்கு எனக்கு கொடுத்தா அவர் ஒரு இதுவா பேசுவார். எனக்கு அதை பற்றி எனக்கு ஆண்டு வெளிச்சம் சொல்றேன். முன்பு போய் நான் உண்மை பின்பற்றி வருவேன், ஆனா முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்றதுக்கு டைம் கொடுங்க. அப்ப ஏன் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும். ஹலோ, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்புறேன். ரெண்டு விதமான மரணம் இருக்குது, ஒன்று பிசிக்கல் டெத், மற்றது ஸ்பிரிச்சுவல் டெத். அதாவது ஒன்று மாமிச பிரகாரமான மரணம், மற்றது ஆவிக்குரிய மரணம். பொதுவாக மாமிசுபுரமாக ஒரு மனுஷன் மறிச்சுட்டா அம்மோண்டு அழுதுட்டு கொண்டு அடக்கம் பண்ணிட்டு போயிடுவார். இது எல்லாருக்கும் வலிச்சு, இது தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சளவில் ஆண்டவர் இயேசுடைய கவனம் மறிச்சு போன ஒரு மனுஷன் இல்லை. நல்லா விளையாடு, செத்து போய்விட்ட ஒரு மனுஷன் மேல ஆண்டவருடைய கவனம் இல்லை. ஏனென்றால் அவருடைய பேர் முதலாக மறக்கப்பட்டாயிடு. ஒரு மனுஷன் மறிச்சு போயிட்டா அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் முடிஞ்சது. இனி அவனை குறித்து ஜபிக்கவோ பாரப்படவோ மனஸ்தாபடுறதுக்கோ இடம் இல்லை. ஆண்டவருடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? ஆவியிடம் மறிச்சு போயிருக்கிறாங்களே, அங்கதான் ஆண்டவருடைய கவனம் இருக்குது. அதான் விளைக்கணும். மனுஷன் கவனம் எங்க இருக்கு தெரியுமோ? ஒருவர் செத்து போயிட்டா ஜெயமன்ல மேல் வீட்டுல இருக்கவன் செத்தாலும் தெரியாது, கீழ் வீட்டுல நான் முதல் இருந்த வீட்டுல கீழே இருந்த ஒரு அம்மா இருந்த ஒரு அம்மாட புருஷன் செத்து போயிட்டார், எங்களுக்கு தெரியாது. மேலுக்கு கீழே இருக்கிறோம், கண்ணால அந்த மனுஷனை காணையிலே எண்டு போட்டு அந்த லேடியை நான் ஒரு நாள் பாஸ்தருக்கு சந்திச்சு கேட்டேன். அப்பதான் சொன்ன குளோஸ், சத்த குளோஸ். ஆனா நம்ம கூட நாலு பேரும் கட்டாயம் தெரியும். அதான் அவருக்கு நம்ம இப்ப இதுல எது சரி என்ன கேட்காதீங்க, அதை குறிச்சு போகிறது எந்த வேலையும் இல்லை. இப்ப என்ன கவனிக்க, நான் என்ன சொல்ல வரேன்டா, செத்து போன வந்து அவருடைய காரியம் சத்த குளோஸ், அதை குறிச்சு ஆண்டவட்ட கவனம் அங்க இல்லை. ஆனா ஆண்டவட்ட கவனம் எல்லாம் எங்க இருக்கேன்டா,
ஆவியில மரிச்சு போயிருக்காங்களே, உயிரோடு இருந்து உள்ளே செத்து போயிருக்காங்களே, அவங்களை குறிச்சுதான் கத்தர் கவலைப்படுற. அது ஆண்டவர் சொன்னாரு, சைதப்பிரகமாக மரிச்சு போன தகப்பன ஆவியில மரிச்சு போன போய் அடக்கம் பண்ணிட்டுக்கும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பேசு, பிரசங்கம் பண்ணு. அடுத்ததுல ஆண்டவர் சொல்றாரு, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் என்ன கடினமான எஜமானனா? ஹலோ, தாயுடன் தகப்பனையும் போய் பெர்மிஷன் கேட்டு கலப்பை மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உண்டு. உன் அழைப்பை குறித்து கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்றேன். ஹலோ, உனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை குறித்து கொஞ்சம் யோசி. உனக்கு ஆண்டவர் தந்த பொறுப்பை குறித்து கவலையே இருக்காது. தேவனால உனக்கு கொடுக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பு, ஆண்டவரால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை குறித்து ஜாக்கிரதையாக இரு. அதை குறித்து கவனமட்டமாக இருப்பா இருந்தால் அது உனக்கு பின்னடிக்கு நல்லதில்லை. மாமிச பிரகமாக மறித்து போனவரை ஆவியில மறித்து போனவர்கள் அடக்கம் பண்ணட்டும். அந்தவுடைய கவரல் மாமிச பிரகமாக மறித்து போனவன் மேல் அல்ல, ஆவியில மறிச்சும் உயிரோடு இருந்தும் உள்ள ஆவியில மறிச்சு போயிருக்காங்களே, தன்னை படைச்ச தேவனை மறந்து போயிருக்கிறானே, தன்னை உண்டாக்கின ஆண்டவரை மறந்து போய் தன்னை படைச்ச தேவனோட தொடர்பு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அருவி சொல்லு. இது ஒரு ஏஜென்ட் வர்க், இது ஒரு முக்கியமான அலுவல், இது ஒரு அவசரமான அலுவல், இது ஒரு அவசியமான அலுவல். You go and preach the gospel of Christ. தாய் தகப்பன் நல்லா கபடிங்க, பெர்மிஷன். ஆண்டவர் சொன்னாரு, கலப்பை மேல கைய வச்சிட்டியா, அழைப்பை பெற்றிட்டியோ, பொறுப்பெண்டத்திலிருந்து பெற்றிட்டியோ? இவனை கவனிங்க, முதல் நபர் வந்து உலக பற்றி உள்ளவனாக இருந்தான். கீழே வார ரெண்டு நபரையும் கவனிச்சு பார்த்தேன், இவனுக்குள்ள இருந்த ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனை தெரியுமோ, இவர்களுக்குள்ள இந்த ப்ராப்ளம் வந்து உறவு பற்று. முதல் நபருக்குள்ள இருந்தது உலகத்தின் மேல பற்று, கீழே இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது உறவு பற்று. தகப்பனை அடக்கம் பண்ணட்டும், அடுத்த நபர் தாய் தந்தப்பட்டத்தில் போய் பெர்மிஷன் கேட்கட்டும். உறவு தேவனா உறவா? டாக்டர் சொல்ற கேளுங்க, இந்த உறவுகளின் அடிப்படையிலே உன்னதமான தேவனை நம்ம பின்னுக்கு வச்சிடக்கூடாது. ராஜ்யம், தேவனுடைய ஊழியம், தேவனுக்கு அடுத்த காரியம் என்று வரும் பொழுது இஷ்டி வரைக்கா எதற்கு நாம முன்னிடம் கொடுக்கிறோம், எதற்கு நாம முன்னுரிமை கொடுக்கிறோம்? முன்பு போய் தேவன ராஜ்யத்தை பிரசங்கி. உலக பற்றும் உறவுகள் மேலே இருக்கிற அதிகமான பற்றும் நாம் இயேசுவை பின்பற்றதுக்கு தடையாகிறதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியம். ரைட், இப்ப கவனிங்க, இப்பதான் ஒன்று முடிச்சு முடிக்க போற கவனிங்க. முதலாவது ஒரு சீசனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான காரியம், அவர் இயேசுவை பின்பற்றவனா இருக்கணும். கவனிங்க, நம்பர் ஒன், இயேசுவை பின்பற்றணும். ரெண்டாவது, இயேசுவை பிரதிபலிக்கணும். மூணாவது, இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தணும். இது மூன்றும் ஒரு சீசனுக்குள்ள இருக்கணும். ஹலோ, நம்பர் ஒன், இயேசுவை பின்பற்றணும். We have to follow Christ. அதுதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். நம்பர் டூ, இயேசுவை நம்முடைய வாழ்வில பிரதிபலிக்கணும். நாம இயேசுவை போல நாம வாழணும், அவர் போதித்தபடி நாம வாழணும், இயேசுவை பிரதிபலிக்கணும். நம்பர் த்ரீ, இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தணும். பின்பற்றணும், பிரதிபலிக்கணும், அப்புறம் என்ன, பிரஸ்தாபப்படுத்தணும். இதான் சப்ஜெக்ட் நான் சொல்ல வந்தது. சொர்க்கம் இப்படி கவனிங்க, பிரதிபலிக்கிறது என்ற அர்த்தம் என்ன, தெய்வீக சாயல்களை, தெய்வீக குணநலங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துறது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? ஹலோ, ஆண்டவர் இயேசுடைய குணாதிசயங்கள் வேதத்தில் சொல்லப்படுது, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். திவ்ய சுபாவம் என்ன, பரிசுத்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். கிறிஸ்து பரிசுத்தமானவர், அவருக்குள்ள இருந்த தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய வாழ்வில் வரணும் பாருங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கவனிங்க, இயேசுவை எங்க பாக்குறது? ஹலோ,
இயேசுவை எங்க பார்க்கிறது இப்பேன்னு சொன்னா டைரக்டா பதில் சொல்லுவோம், இயேசுவை பரலோகத்துல பார்க்கல. ஏன்னா அவர் பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்தார். ஏன் உட்கார்ந்தா தெரியுமோ, செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆகவே வேலை முடிஞ்சது போய் உட்கார்ந்து இப்ப என்ன செஞ்சு உட்கார்ந்து பருந்து பேசிக் கொண்டிருக்காரு. ரைட், உட்கார்ந்து நமக்காக பருந்து பேசிக் கொண்டிருக்காரு. ஸ்தோத்திரம் பிரதான மெய்ப்பன் போயிருக்காரு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனி. சோ ஆண்டவர் இயேசுடைய தெய்வீக குணாதிசயங்களை நம்முடைய வாழ்விலே நாம் என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். இயேசுவை எங்கே பார்க்கலாம் சொன்னா பரலோகத்தில் என்று நாம் சொல்ல முடியாது. இயேசுவை நாம் எங்க மட்டும் இயேசுவை நெண்ணிலும் ஒன்னிலும் தான் இயேசுவை உலகம் பார்க்க வேண்டும். ஹலோ, இந்த அடிப்படை சத்தியத்தை நாம நிராகரிப்பமாக இருந்தால் இயேசுவை பின்பற்ற வாழ்வில் இருந்து நாம தடம் புரளறோம் என்பது அர்த்தமாக. முதலாவது இயேசுவை நாம பின்பற்றணும். இரண்டாவது இயேசுவை நம்முடைய வாழ்வில பிரதிபலிக்கணும். இயேசுடைய தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக சாயல்களை நம்முடைய வாழ்விலே நாம பிரதிபலிக்கணும். இன்றைக்கு அவசியமான தேவை அதுவாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை காண்றவர்கள் இயேசுவை காணணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். அப்பொழுது நான் சொன்னது போல நாம் வாழ்க்கை மாறி மாறி தேறி தேறி குருவ போல நாம மாறணும். ஆகவே 8:29 படிங்க. ரோமர் 8:29 சக் சக் ரோமர் 8:29 வசனம் படி. ரோமர் 8:29 வாசி. 8:29
முன்னறிந்தாரோ
அவர்களை தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்க. அப்ப நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹலோ, நாம் ஒரு தரம் தற்செயலாக ரட்சிக்கப்படையிலே. ஹலோ, நமக்கு தான் தற்செயலாக இப்படி நடந்துட்டு. ஆனா ஆண்டவருக்கு தற்செயல் என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. நம்ம ஒருவரையும் ஆண்டவர் தற்செயலாக ரட்சிக்கப்படையில. வேத சொல்லுங்கள் ஆச்சரியம் என்னவென்றால், உலகம் தோற்ற முதலே எனக்கு இது விளங்காத ஒரு காரியம். பட் எல்லாம் நமக்கு விளங்கித்தான் ஆக ஒண்ணு மட்டும் இல்ல, உலக தோற்ற முதலே நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில நாம தோன்ற முதலே நம்முடைய நாவில சொல் புறவாதத்துக்கு முன்பாக என்ன நம்ம தெரிந்து கொண்டாரு. வேதவசனம் நமக்கு சொல்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்மையும் முன்குறித்திருக்கிறாரு. ஹலோ, இந்த எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லையா, எத்தனை பேருக்கு இந்த சாக்கியம் இல்லையா. கத்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை முன்னையும் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக வாழுவதற்கு, பல்லோக ராஜ்யத்தில் தன்னுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்ம ஏற்கனவே முன்குறித்திருக்கிற பல்லோக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக நாம மாறணும். நாம் ஒருவரும் சொல்ல முடியாது நான் இயேசுவ போல மாறிட்டேன், இயேசுவ போல மாறிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம், இயேசுவ போல மாறிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இயேசுவ போல மாறுறதுக்கு நமக்கு என்ன வேகம், தேவனுடைய வசனம் தேவை, தேவனுடைய ஆவி தேவை. தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வசனம் தான் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறது. நம்முடைய சுபாவங்கள் மறையவும், தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே மலரவும் நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டோட வசனத்துக்கு நாம் விட்டு கொடுக்கணும். தேவபயமனவருக்கு ஒப்பு கொடுக்கணும். முடிக்கிறேன். மூணாவது என்ன தெரியுமா, நாம பிரஸ்தாவப்படுத்தணும். இயேசுவ பின்பற்றுகிறோமா? ஸ்தோத்திரம். இயேசுவ பிரதிபலிக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்பர் 3 என்னவண்டா, இயேசுவை என்ன சொன்ன, பிரஸ்தாவப்படுத்தணும். பிரஸ்தாவப்படுத்தினா என்ன, கர்த்தருடைய நற்செய்தியை, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம அறிவிக்கிறது. அதான் அப்ப சொன்னேன், 28 கடைசி வசனத்துல இயேசு என்ன சொன்னாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணவர்களை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்து முடிவு சகல காலங்களும் நான் கூட கூட இருக்கிற சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவங்க தேசம் தேசமாக, பட்டணம் பட்டமாக, கிராம கிராமமாக தெரிஞ்சாங்க. ஆனா அதுக்கு முதல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமோ, எருசலேம்ல ஹெட் குவார்டர்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ள இருந்துட்டாங்க. ஆகவே 8 முதலாம் வசனத்துல பார்க்கும்போது, சேவா நிமித்தமாக ஏற்பட்ட உபத்திரமித்தமாக எல்லாரும் சிதறி போனாங்க. அப்ப சேவா நிமித்தமாக வந்த உபத்திரம் எதற்கு, எருசலேம்ல ஹெட் குவார்டர்ஸ் போட்டு எல்லாரும் இருந்தவர்கள்லாம் சிதறி பற்பல தேசங்களில போய் பற்பல இடங்களிலே இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக உபத்திரம் வந்தது. நல்லது, ஆண்டர் உபத்திரவத்தை அனுமதித்தார். ஸ்தோத்திரமாகவே சில வேளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறதும் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. என கவனிங்க, ஆகவே நாம் என்ன செய்யணும், கவனிங்க, கிறிஸ்துவை பிரஸ்தாவப்படுத்தணும். என கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ, ஆணோ பெண்ணோ, நாம் எல்லாருக்கும் ஒரு கட்டளை, இயேசு கொடுக்கிற கட்டளை என்னன்னா, நாம் எல்லோரும் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல. என்ன கவனிங்க, நான் பெற்ற இந்த ரட்சிப்பு மற்றவர்களும் அறியணும், மற்றவர்களுக்கு நான் சொல்லணும், நாலு பேருக்காவது இந்த இயேசு பற்றி சொல்லணும், நாலு பேரையாவது இந்த இயேசுக்குள்ள நடத்தணும், நாலு ஆத்மையாவது ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும். பரலோகத்துக்கு போகும் பொழுது நான் வெறும் கையாக போகக்கூடாது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆற்றல், அறிவு, பலம், சுகம், கிருபை எல்லாவற்றையும் பயன்படுத்தி என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன், இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்துட்டா போதுமா? நோ, நாலு பேருக்காவது நான் நட்சியை சொல்லி ஒரு சில ஆத்மாக்களையாவது நான் ஆதாயப்படுத்தினோம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை, அதுவல்லவோ மேன்மை. அவனவுடைய கிரிய கேட்ட பலன் நான் வரும் பொழுது என்னோட கூறு வருஷம். ஆகவே எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது சொல்லாதீங்க. இயேசு பற்றி உனக்கு தெரியும், நீ ரட்சிக்கப்பட்டது உனக்கு தெரியும். ஆகவே உனக்கு தெரிஞ்ச அளவில் மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லு. இதற்கு ஒரு பெரிய படிப்பு தேவையில்லை, இதற்கு பெரிய ஒரு விளக்கமும் தேவையில்லை. உனக்கு தெரிஞ்சிருக்கிறது போதும், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்பினவர் நான் இல்லவான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஹலோ சபையில இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்குது, மற்றவர்களுக்கு அறியாத மக்களுக்கு இந்த நற்செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசுவை உண்மையாக நேசிக்கிற எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கவே இருக்க மாட்டார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி வருகிறது. ஆகவே கிராம கிராமமாய், பட்டணம் பட்டணமாய், நகர நகரமாக அலைஞ்சி திரறாரு பவுல். எதற்கு? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி வருகிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி மாத்திரம் அன்றைக்கு அப்போஸ்தலனாய பவுலுக்கு இருந்திருந்தால் அவன் உலகம் முழுவதையும் சுத்தி வந்திருப்பான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாசக்கணக்காக கற்ப பிரயாணங்களே உட்சேதத்தை எல்லா கருத்தை எழுதுறவன் பிரயாணங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நமக்கு தான் இங்க பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள உலகத்தின் எந்த பகுதிக்கும் போகக்கூடிய மாதிரி இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஆனா நற்செய்தி போகாம இருக்குதான் வேதனைக்குரியது. ஆகவே அவள் சொல்லட்டும் இவள் சொல்லட்டும் என்று இல்லாமல் தனிப்பட்ட விதத்திலே என கரிமானவர்களே, முடிந்த அளவுக்கு ஆண்டவுடைய நற்செய்தியை சொல்லுங்க. அது வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்கு பின்னிக்காதீங்க. உங்களால நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய நபர்கள் உண்டு, நீங்கள் ரட்சிப்புக்கு நடத்த வேண்டிய நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே உனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்தை இழந்துடாதே என்று சொல்லி கிறிஸ்துவ நாமத்திலே உனக்கு அன்பாக சொல்றேன். ஆகவே ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றணும். இலங்கையில் இருக்கும் மக்களுக்கு மாத்திரமில்ல, உங்களுக்கு மொழி தெரிஞ்சா வேற யாருக்கும் சொல்லுங்க. வேற எங்கேயாவது சுவிசேஷம் அறிவிக்க வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, சொல்லாத மக்களுக்கு சொல்லுங்க. அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், அது நமக்கு மிகவும் உபயோகமா இருக்கும். அவர் ஒரு சீசன் எப்படி இருக்கணும் அறிந்தால், அவர் முதலாவது இயேசுவை பின்பற்றவனாக இருக்கணும், இரண்டாவது இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும், மூன்றாவது இயேசுவை பிரஸ்தாப்படுத்துறவா இருக்குதான். இவன்தான் உண்மையான சீசன். ஆண்டவர் இயேசுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவர் எழுந்திருப்போம். சிவபட பிரஸ்தோத்